சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 39 அத்தியாயம். பிரம்மானந்தர் உறுதி கூறினார்,
ராணி பூம்புகாருக்கு வந்தாயே தவிர அதன் அழகிய கடற்கரையை, அங்குள்ள பரதவர் வாழ்க்கையை, அவர்கள் மகிழ்ச்சி கேளிக்கைகளை, திருவிழாக்களை நீ பார்க்கவில்லை. எத்தனை எத்தனையோ இன்பமான காட்சிகள் இக்கடற்கரையில் உண்டு
என்று சொல்லி சற்று நிறுத்திய பிரம்மானந்தர் புகாரின் கடற்கரை பகுதிக்கு சென்று விட்டார். அதனால் கனவை விவரிப்பவர் போல நெடுந்தூர பார்வையை கண்களில் தவழ விட்டு கொண்டு தொடர்ந்து சொன்னார்,
மகளே, பூம்புகாரின் பெரும் செல்வத்தை கொணர்பவர்கள் பரதவர் கடல் ஒளிந்திருக்கும் முத்துக்களையும் நன்மணிகளையும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். உயிரையும் இழக்கின்றார்கள் சில சமயங்களில். காலையில் கடலோடும் பரதவர் இரவில் திரும்புவார்கள். சில வேளைகளில் திரும்பாமலே இருப்பதும் உண்டு. அவர்கள் திரும்பாததற்கு அறிகுறிகளும் உண்டு.
என்ன அறிகுறிகள் அடிகளே என்று ராணி இடைமறித்து கேட்டாள்.
கடலோடும் பரதவர் இரவில் திரும்பும் போது அவரவர் இல்லங்களின் இருப்பிடத்தை உணர்த்த பரதவ மங்கையர் தங்கள் வீட்டு மாடங்களில் விளக்குகளை ஏற்றி வைப்பார்கள். பரதவர் தூரே இருந்து அந்த விளக்குகளை பார்த்து எண்ணுவார்கள். வீடு வந்து சேரும் பரதவர் இல்லங்களில் மாட விளக்குகள் அவர் வந்துவிட்டதற்கு அறிகுறியாக அணைக்கப்படும். வராத பரதவரின் இல்லங்களில் அந்த அடையாள விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். அந்த அடையாளத்தில் இருந்து வராத பரதவர் பட்டியல் அன்றன்று தயாரிக்கப்படும். பரதவரில் ஒருவன் வராது போனாலும் மறுநாளில் செய்தி கிடைக்கும், ராணி உங்களுக்கு படகோட்டிய பரதவன் வீட்டு விளக்கு அன்றிரவு அணையவே இல்லை. மறுநாள் விசாரித்ததில் அவனை யவனர் கடற்படை தலைவன் அங்கோராம் பாய்ச்சி கடலில் நின்ற யவனர் மரக்களத்துக்கு அழைத்து சென்றதாக சில படகோட்டிகள் கூறினார்கள். மீதியை ஊகித்துக் கொண்டோ டைபீரியஸின் சிறையிலிருந்து என்ன, எந்த சிறையிலிருந்தும் பரதவர் தங்கள் தோழர்களை தப்புவிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள்.
பிரம்மானந்தர் டைபீரியஸின் வாஞ்சகத்தை அறிந்த முறை இன்னது என்று அறிந்து கொண்ட ராணி,
இந்த பரதவர்கள் இருக்கும் வரை புகாரை யாரும் வெற்றி கொள்ள முடியாது
என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டு அடிகளை நோக்கி,
அப்படியானால் முன்பு போல் வலைவீசி சாளரத்தின் மூலமாக என்னை கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் அப்படி செய்யவில்லை
என்று வினவினாள்.
டைபீரியஸ் திறமையுடன் காரியங்களை செய்திருக்கின்றான் ராணி. இந்திர விழா விடுதியில் சாளரத்துக்கு மேல் வலைகள் தொத்தும் தலைகளை அறுத்து விட்டான் டைபீரியஸ். அதனால் தான் நிலவரை வழியாக உன்னை அழைத்து வர ஏற்பாடு செய்தேன்
என்றார் பிரம்மானந்தர். மேற்கொண்டும் சொன்னார் பிரம்மானந்தர்,
மகளே, 4 ஜாமம் துவங்கப் போகிறது. ஓரடங்கி மக்கள் ஆழ்ந்து துயில் கொள்ளும் வேலை இது. மறுபடியும் வந்த வழியே போ. நான் மன்றாடி கேட்பதை மட்டும் செய்.
ராணி ஆசனத்தை விட்டு எழுந்து பிரம்மானந்தரை நோக்கி,
செய்கின்றேன் பிரம்மானந்தரே. படைத்தலைவர் நலனுக்காக, உங்கள் நாட்டு நலனுக்காக எந்த யவன ராணியும் இதுவரை செய்யாத காரியத்தை செய்கின்றேன். என் அடிமையான டைபீரியஸிடம் அடிமையாகி அவன் சொற்படி கேட்கின்றேன். ஆனால் ஒரு நிபந்தனை என்றாள்.
நிபந்தனை தெரியும் ராணி, ஒப்புக்கொண்டு விட்டேன்
என்று பிரம்மானந்தர் பிரமாணம் செய்தார்.
என்ன தெரியும் அடிகளே என்று ராணி கேட்டாள்.
சில நாட்களுக்கு முன்பு சமண மடத்தில் சொன்ன அதே நிபந்தனை தானே ராணி? படைத்தலைவர் உன் மணாளராக வேண்டும், அவ்வளவுதானே? ஒப்புக்கொண்டு விட்டேன்
என்றார் அடிகள். அதுவரை அவ்விருவர சம்பாஷணையிலும் ஈடுபடாமல் நின்று கொண்டிருந்த குமரன் சென்னி,
இது தாங்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் அடிகளே என்று கூறி இகழ்ச்சி புன்முறுவலும் பூத்தான்.
பிரம்மானந்தர் தன் ஆசனத்தை விட்டு எழுந்து,
சென்னி, இந்த ராணி நமது நாட்டுக்காக எத்தனை பெரிய தியாகத்தை செய்கின்றாள் தெரியுமா? அவள் வந்த காரியம் யவன மக்களிடம் அவளுக்கு உள்ள இணையற்ற பெரும் பதவி. ஏன், யவன நாட்டில் அவளுடைய பிற்கால நலன் வாழ்க்கை அனைத்தையும் தியாகம் செய்கின்றாள். அந்த தியாகத்திற்கு ஈடாக இந்த நாட்டின் படைத்தலைவரில் ஒருவர் என்ன, எத்தனை படைத்தலைவர்களை கேட்டாலும் கொடுக்கலாம்
என்று நிதானம் மீறிய பேசினார்.
அத்தனை படைத்தலைவர்களும் தேவையில்லை அடிகளே, ஒரே ஒரு படைத்தலைவர், அதுவும் என்னை முதன் முதலாக இந்த பூம்புகாரில் தொட்டு தூக்கியவர், அது மட்டும் போதும்
என்று கூறிய ராணி மகிழ்ச்சி புன்முறுவல் செய்தாள். அவள் சிரிப்பை கண்டு நிதானத்தை ஓரளவு திரும்ப பெற்ற பிரம்மானந்தர் ராணியை பழையபடி இந்திர விழா விடுதிக்கு அனுப்பும் ஏற்பாடுகளை செய்தார். படகு நிற்கும் இடத்தில் மூழ்கி நிலவரை கதவை திறந்து உள்ளி பாய்ந்து உடனே கதவை மூட வேண்டிய முறையை மறுபடியும் விவரித்தார் பிரம்மானந்தர். அந்த வழிகளை சரியாக தெரிந்து கொண்ட ராணியை குமரன் சென்னியும் பரதவல்லாளனும் பழையபடி இந்திர விழா விடுதியின் சுவர் ஓரமாக கொண்டு வந்து சேர்த்தார்கள். நீண்ட நாள் பழகியவளைப் போல ராணி நீரில் மூழ்கி சென்று நிலவரை கதவையும் சாத்தி விட்டதை படகு துடுப்பால் தட்டி அறிந்த குமரன் சென்னி அவள் தைரியத்தை பற்றி ஆச்சரியத்திலேயே மனத்தை பறிகொடுத்து திரும்பினான்.
ராணி வெகு நிதானமாக நிலவரை படிகளில் ஏறி பள்ளி அறையை அடைந்து ஈர உடைகளை களைந்து வைத்து விட்டு தாளை துவட்டி புது உடைகளை அணிந்து கொண்டு கட்டிலை நகர்த்தி நிலவரை இடத்தை மறைத்துவிட்டு மீண்டும் பெரிய அறையின் மஞ்சத்திலே படுத்து மிகுந்த நிம்மதியாக நித்திரை செய்தாள். வெளியில் புறப்பட்டு நீண்ட நேரம் கழித்து எழுந்திருந்த ராணியை சந்தித்த டைபீரியஸ் ஒரே இரவில் அவள் போக்கு மாறிவிட்டதைக் கண்டு பெரிதும் சந்தேகத்துக்கு உள்ளானார். முதல் நாள் இரவு தன்னை நோக்கி புலிபோல் சீறிய ராணி மறுநாள் காலையில் மலர்ந்த முகத்துடன் தன்னை வரவேற்ற காரணம் என்னவென்பதை பற்றி நீண்ட நேரம் யோசித்த பின்பு அதற்கு விடை காண இயலவில்லை. அதிகார ஓலையில் கையெழுத்து போடும்படி அவன் காலையில் கேட்டதும் மறுக்காமல் ராணி ஒப்புக்கொண்டு ஓலையில் கையெழுத்தை பொறித்தது கண்டு அவன் சந்தேகம் பன்மடங்காயிற்று. அந்த சந்தேகத்தால் சலனப்பட்ட டைபீரியஸின் கழுகு கண்களுக்கு பள்ளியறை கோடியிலிருந்த ராணியின் அணைந்த உடைகள் தெல்லென்று தெரிந்தன. அவற்றிலிருந்து பெருக்கெடுத்து ஓடிய நீரின் சுவட்டையும் அவன் கண்கள் கண்டன. ராணி எப்பொழுது நீராடினாள்? நீராடினால் ஆடைகள் முழுவதும் நனைவானேன், இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று மனத்துக்குள் சொல்லிக் கொண்டாலும் அதை வெளிக்காட்டாத டைபீரியஸ் ஓலையில் ராணி கையொப்பத்தை பொறித்ததும் தலை தாழ்த்தி வணங்கிவிட்டு வெளியே சென்றவன் தன் அறையை அடைந்ததும் கோட்டை தலைவனை கூப்பிட்டு அனுப்பினான். சிறிது நேரத்திற்கு எல்லாம் தன் முன் வணங்கி நின்ற கோட்டை தலைவனை கூர்ந்து நோக்கிய டைபீரியஸ்,
கோட்டை தலைவரே, ராணியை நாம் தங்க வைத்திருக்கும் அறையை விட்டு வெளியே செல்ல வாயிலை தவிர வழி ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டான்.
இல்லை படைத்தலைவரே, எந்த வழியும் இல்லை என்றான் கோட்டை தலைவன்.
நீராட மட்டும் வசதி இருக்கிறது அல்லவா என்று கேட்டான் டைபீரியஸ்.
நீராடவா? ஆம், ஓர் அறை இருக்கிறது, ஆனால் தற்சமயம் அதில் நீராட வசதிகள் இல்லை. முன்பு சோழ ராணிகள் தங்கும் போது அந்த ஸ்நான அறை நன்றாக பரிபாலிக்கப்பட்டிருந்தது, பிறகு அதை கவனிப்பாரில்லை, ஆகவே வேறு மஞ்சன அறை கட்டிவிட்டோம் என்றான் கோட்டை தலைவன். டைபீரியஸின் இதழ்களில் இகழ்ச்சி புன்னகை படர்ந்தது. கோட்டை தலைவனை நோக்கி இறுதியாக உத்தரவிட்டான்,
கோட்டை தலைவரே, இன்று முதல் ராணியை நன்றாக கண்காணிக்க வேண்டும். அவள் செயல்களை கவனிக்க திறமையுள்ள ஓற்றர்களை ஏவுங்கள். அவள் எதை செய்தாலும் எந்த இடத்தை நோக்கினாலும் யாரிடம் பேச முயன்றாலும் அத்தனையும் கவனிக்கப்பட வேண்டும்.
ஏன் ராணி உங்கள் சொற்படி கேட்கவில்லையா என்று பணிவுடன் கேட்டான் கோட்டை தலைவன்.
கேட்டுவிட்டாள், அதனால் தான் அஞ்சுகிறேன். கேட்காது இருந்திருந்தால் பயப்பட மாட்டேன். ராணி ஒரே இரவில் மனத்தை மாற்றிக்கொண்டது வியப்பையும் அச்சத்தையும் ஒருங்கே தருகிறது. எதற்கும் எச்சரிக்கையுடன் இரு, ராணியை நன்றாக கவனியும் என்றான் டைபீரியஸ்.
அவன் உத்தரவுப்படியே ராணியின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் யவன ஒற்றர்கள் கவனித்தார்கள். ஆனால் டைபீரியஸிற்கு அந்த இரவு சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் தகவல் எதுவுமே கிடைக்கவில்லை. மர்மத்தை உடைக்க முடியாத டைபீரியஸ் மிகுந்த எச்சரிக்கையுடன் தன் திட்டங்களை தயாரித்தான். புகாரை யவனர் படைத்தளமாக்கும் வேலைகள் மும்மரமாக நடந்தன. ஆனால் அந்த திட்டங்களை பற்றி சிறிதும் கவலைப்படாத ராணி அவன் எதை சொன்னாலும் ஆமோதித்தாள். அடுத்த சில தினங்களில் ராணி சுரணை சிறிதுமின்றியே நடமாடிய வண்ணம் சதா சர்வகாலம் சோழர் படை உப தலைவனை பற்றிய எண்ணங்களிலேயே ஆழ்ந்திருந்தாள். அவள் நினைத்த சமயங்களில் எல்லாம் இளம் சொழியன் பேராபத்தில் சிக்கி உயிருக்கு மன்றாடி கொண்டிருந்தாள். அவனை அழித்துவிட செயற்கை சக்திகளோடு இயற்கை சக்திகளும் சேர்ந்து கொண்டன. விதியை நம்பினான். அந்த யவனர் கப்பலிலேயே தன் வாழ்க்கை அஸ்தமித்து விடும் என்று தீர்மானித்துக் கொண்டான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.